நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விதை மற்றும் நடவு பொருட்கள் மூலமா பரவக்கூடிய நூற்புழுக்களும் அந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளும் பத்தி நமக்கு சொல்றதுக்காக வேளாண்மை பல்கலைக்கழக நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
விதை மற்றும் நடவு பொருட்கள் மூலமா பரவக்கூடிய நூற்புழுக்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார்.
நூற்புழுக்கள் சொன்ன உடனே பெரும்பாலும் மண்வாழ் உயிரினமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அறிவோம். இருந்தாலும் சில வகை நூற்புழுக்கள் விதை மூலம் பரவதற்கு வாய்ப்பு உள்ளதுங்க. இன்னும் சில நூற்புழுக்கள் நடவு பொருட்கள் உபயோகப்படுத்துகிற பார்த்தீங்களா, நாற்று, கரணை, கன்று, இவை மூலம் பரவுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இன்றைய நேச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விதை மற்றும் நடவு பொருட்கள் மூலம் பரவக்கூடிய நூற்புழுக்கள் என்னென்ன, அவைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து விதை மூலம் பரவும் நூற்புழுக்களை எடுத்துக்கலாங்களா. விதை மூலம் பரவும் நூற்புழுக்கள்னா ரெண்டே ரெண்டு தாங்க இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு பயிர் வந்து நெல். அதாவது நெல் மூலயமா நெல் வெண் நுனி இலை நூற்புழுன்றது வந்து பரவுதுங்க. நெல் விதைகளில் வந்து இந்த நூற்புழுக்களை அறுவடைக்கு அப்புறம் உறக்க நிலையில் இருக்கும். அந்த நெல் விதைகளை வந்து சாகுபடிக்காக நாத்தங்காலில் விதைக்கும் போது அந்த நூற்புழுக்கள் உறக்க நிலையை கலைத்து விட்டுட்டு பயிரை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால் விதைகளிலே உள்ள அந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் மூலம் நம்ம கணிசமாக நெல் மகசூலை உயர்த்தலாங்க. சரி, அந்த மாதிரியான நெல்மணிகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட நெல்மணிகள் சிறுத்து உருமாறி பதர்த்தன்மையோடு இருக்குங்க. அந்த மாதிரியான விதைகளை நம்ம பிரித்து எடுக்கணுங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவடை இருக்குது பார்த்தீங்களா, அறுவடைக்கு அப்புறம் எப்போதும் போல் நெல்மணிகளை தூத்தணுங்க. அப்படி தூத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நெல்மணிகள் வந்து லேசாக எடையற்று இருக்கும். அதனால் பாதிக்கப்பட்ட நெல்மணிகள் வந்து காற்றுக்கு எதிர்ப்பத்தில் வந்து தூத்தும் போதே பிரித்தெடுத்து வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதுங்க. அப்புறம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல்மணிகளை அறுவடைக்கு அப்புறம் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு வெயிலில் வந்து காய வைக்கணுங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வீதம் தொடர்ந்து 2 நாளைக்கு நம்ம காய வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விதையில் உள்ள ஈரத்தன்மை வந்து 12% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த 12% குறையும் போது நூற்புழுக்கள்னால விதையில் வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்க. நூற்புழுக்கள் தானாக அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க. அதனால் நெல் மூலம் பரவக்கூடிய நெல் வெண்ணுணை நூற்புழுக்களை அறுவடைக்கும் பிறகு 2 நாட்கள் தொடர்ந்து காய வைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று, அறுவடைக்கு பிறகு காற்று விசு எதிர் திசைக்கு நின்று கொண்டு தூற்றுவது மூலமும் நம்ம நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட நெல்மணிகளை பிரித்தெடுக்கலாங்க. இதை தவிர நடவு வயலில் இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாங்க. அதாவது விதை மூலம் பரவ நூற்புழுக்களை விதையிலையும் கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்த தவறும் போது நடவு வயலில் இப்போ வந்து அந்த நூற்புழு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுப்போ கூட கட்டுப்படுத்தலாம். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் ஃப்ளோரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரியல் கொல்லியை 1 ஹெக்டருக்கு 1 கிலோ விதை எடுத்துக்கிட்டு நட்ட 45 நாள், 55 நாள், 65 நாள் தெளிப்பு செய்வதன் மூலம் இந்த நூற்புழுகளை கட்டுப்படுத்தலாங்க. அப்புறம் இன்னொரு விதை மூலமாக பரவக்கூடிய நூற்புழு இருக்குது. அது நம்ம ஊரில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது கோதுமை பயிரை தாக்குறதுனால அது நம்ம ஊரில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கோதுமை பயிர் பயிர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துலலாம் வெளியிட்டுன்னு இந்த ஊட்டி பக்கத்துலாம் பயிர் பண்ணுறாங்க. அங்கே வந்து விதை மூலம் பரவக்கூடிய ஒரு நூற்புழு கோதுமையில் இருக்குதுங்க. அந்த நூற்புழம் பாதிக்கப்பட்ட கோதுமை மணிகள் கருத்து சிறுத்து உருமாறி காணப்படுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூற்புழு பாதிக்கப்பட்டாலே அது இடைகளற்று வெகு லேசாக இருக்கும். அதனால் அறுவடைக்கு பிறகு தூத்துவது மூலமும் நூற்புழை எளிதாக பிரித்தெடுத்து நம்ம வெளியேற்றி விடலாங்க. இன்னொரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோதுமை நெல்மணிகளை வந்து 20% உப்பு கரைசலில் ஊற வச்சு பாதிக்கப்பட்ட நெல் கோதுமை மணிகள் வந்து மேலாப்புல மிதக்கிறத மட்டும் தனியா பிரிச்செடுத்து நல்ல விதைகளை உபயோகப்படுத்தி கோதுமையில வந்து இந்த விதை மூலம் பரவக்கூடிய நூற்புள்ளின் தாக்குதல் கட்டுப்படுத்தி மகசூலை அதிகரிக்கலாங்க. இது வழி நாம வந்து விதை மூலம் பரவக்கூடிய ரெண்டு நூற்புள்ளை பார்த்தோம். இனிமேல் நடவு பொருட்கள் மூலம் பரவக்கூடிய நூற்புள்ளை பார்க்கலாம். இந்த வகையில் வந்து நிறைய நூற்புழுக்கள் வந்து இருக்குதுங்க, பரவறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து காய்கறி பயிர்கள். இந்த காய்கறி பயிர்களில் வந்து மிக முக்கியமான நூற்புழு வந்து வேர்முடிச்சு நூற்புழு. இந்த வேர்முடிச்சு நூற்புழு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தங்காலில் வந்து நம்ம நாற்று தயார் பண்ணுறோம். நாத்தங்காலில் நாற்று தயார் பண்ணும்போது இந்த நாற்று உள்ளார இந்த நூற்புழுக்கள் உள்ளே பூந்துடுதுங்க. அந்த நாற்றை வந்து நம்ம நடவையில் கொண்டு போகும்போது விளைச்சல் மிகவும் குறைவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நூற்புழு பாதிக்கப்பட்ட நாற்றை நம்ம நடுறதுனால. அதனால் நாற்றை வந்து நடவுகையில் நடவும்போது பாதிக்கப்பட்ட நாற்றுக்களை மெல்லிய வேர்முடிச்சிகள் மூலியமாகவும் வேரில் உள்ள கீரல் மூலியமாகவும் அடையாளம் கண்டு அத்தகைய நாற்றுகளை தவிர்ப்பது நலங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை. வாழையில் வந்து பார்த்திங்கன்னா வாழை கன்று மூலம் வந்து நான்கு வகையான நூற்புழுக்கள் பரவறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க. அந்த பாதிக்கப்பட்ட வாழை வந்து என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சில அறிகுறிகள் காணப்படும். எப்படிப்பட்ட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, வாழை கன்றின் மேலே வந்து கருமை நீர் அழுகிய பகுதியில் காணப்படும். அந்தமாரி பகுதியில் இருந்தாலே நீங்கள் வந்து அந்த வாழைக்கன்று வந்து இல்லை வாழைக்கட்டை வந்து நூற்புழுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாங்க. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைக்கட்டையை வந்து கத்தியால் நல்ல வெண்மை பாகம் தெரியும்படியாக கருமை கலந்த அழுகிய பகுதியை நீக்கணுங்க. அப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைக்கன்றை வந்து சேத்து கரைசலில் முக்கணுங்க. சேத்து கரைசலை எப்படி தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு சேர் எடுத்துங்க, ஐந்து பங்கு நீர் எடுத்துங்க, நல்லா கலக்குனீங்கன்னா சந்தனம் மாரி கிடைக்குங்க. அந்த சந்தன மாரி உள்ள சேத்து கரைசலை வந்து நம்ம வாழைக்கட்டையை முக்கி எடுக்கணுங்க. அது எதுக்கு பண்ணுறோம்னா, வாழைக்கட்டையில் இயற்கையாகவே வந்து ஒரு எண்ணெய் பசை இருக்குதுங்க. அதனால் வெறும் வாழைக்கட்டையில் மருந்து போட்டோன்னா ஒட்டாது. இந்த சேத்து கரைசல் நடத்த பிறகு அந்த சேத்து கரைசலில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கார்போஃபிரான் குருணை மருந்து ஒன்று இருக்குதுங்க. ஒரு வாழைக்கண்ணுக்கு 40 கிராம் அந்த குருணை மருந்து வந்து சேத்து கரைசல் பூசப்பட்ட கன்றுகளில் சுற்றி இட சொல்கிறாங்க. அப்போ வந்து மருந்து நல்லா ஒட்டிக்குங்க. அப்படியேப்பட்ட வாழைக்கன்று நேர்த்தி செய்யப்பட்ட கன்றுகளை நடுவது மூலம் நூற்புழியை நம்ம கட்டுப்படுத்தலாங்க. இன்னொன்று என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்கன்றுகளை வெறுமனே வெறும் வெயிலில் தொடர்ந்து 2 வாரத்துக்கு வந்து காய வைப்பின் மூலம் நூற்புழியை கட்டுப்படுத்தலாம். அவ்வாறு செய்யும்போது வாழையினுடைய வளர்ச்சி எந்த வகையிலும் தடைபடாது. இதேமாரி வாழை போன்றே திராட்சை, எலுமிச்சை, மல்பரி, பாக்கு, இன்னும் இதர பிற நடவு பொருட்கள் மூலம் நூற்புழு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ முதல்ல நம்ம எலுமிச்சியை பார்க்கலாம். எலுமிச்சியை நீங்கள் நாற்று வாங்குறீங்கன்னா அந்த நாற்று பயில் உள்ள எலுமிச்சி வேர்களில் நூற்புழுகளும் காணப்படுங்க. அதை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நடக்கூடாது. எலுமிச்சை கன்று அடங்கிய நாற்று பயில வந்து 4-8-2 கிராமும் ரிடோமில் மருந்து 50 மில்லியும், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி ரிடோமில் கரைக்கப்பட்ட கரைசல் 50 மில்லி இட்டு நாம் நடும்போது இந்த எலுமிச்சை நூற்புழுகளை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி நடவுகள் நடவுறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க. இதுமாரியாக நடவு பொருட்கள் உள்ள நூற்புழுவை நம்ம கட்டுப்படுத்தலாங்க பல்வேறு விதமான மருந்துகளை கொண்டு. அதேமாதிரி பப்பாளி நாட்டிலையும் நம்ம வந்து நடவு பொருட்கள் மூலிமா பரவக்கூடிய நூற்புழை கட்டுப்படுத்தலாங்க. பப்பாளி நாட்டில் பார்த்தீங்கன்னா வேர்முடிச்சு நூற்புழுவும் மொச்சை உடைய நூற்புழுவும் பப்பாளி நாட்டுகள் மூலியமும் நடவுகளை பரவறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கார்போஃபிரான் குருணை மருந்து இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நாற்று அடங்கிய பையில் வந்து 1 கிராம் அளவுக்கு இடணுங்க. அப்புறம் இந்த காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்து கரைசல், அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடு 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு கரைச்ச கரைசல்லேருந்து 25 மில்லி ஒவ்வொரு பைக்கும் விட்டு நூற்புழுவை கட்டுப்படுத்தலாங்க. திராட்சைக்கெல்லாம் வந்து நூற்புழுக்கள் நடவு பொருட்கள் மூலம் பரவறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது குறித்தான எப்படி கட்டுப்படுத்தலான்ற ஆராய்ச்சி நடந்து வருதுங்க.
இதுவரைக்கும் விதை மற்றும் நடவு பொருட்கள் மூலமாக பரவக்கூடிய நூற்புழுக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்தெந்த பயிர்களில் இந்த நூற்புழுக்களுடைய தாக்குதல் இருக்குது, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற முறைகளையும் நமக்கு விளக்கமாக சொன்னாங்க நமது பல்கலைக்கழக நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க. பேராசிரியர் அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது பற்றி இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு வர்றதாகவும் பேராசிரியர் அவங்க சொன்னாங்க. அந்த ஆராய்ச்சிகள்லாம் சீக்கிரமே நிறைவு பெற்று பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் சீக்கிரமே கிடைக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தோட பேராசிரியர் அவங்க சொன்ன இந்த விவரங்களுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்குவோம். இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 042-2-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.